ஓம் சிவாய நமஹ. சைவந்தாட்டார்பின் அநேக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம் விளக்க உரை. வழங்குபவர் சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
ஒளிசை, நீங்க ஏதேனும் மணிவாசகர் விழா நடத்தும் போது மணிவாசகர் பேசணும்னு சொன்ன ஒளிசை மானுடம் என்று தலைப்பு கொடுங்க. ஒளிசை மானுடமாக நோக்கியும் அந்த ஒளி பொருந்திய அந்த மானுடம், மானுடம் மானுடம் தான், மனுஷனுடைய கைகால் உறுப்புகள்லாம் மணிவாசகருக்கு இருக்குது, ஆனால் எஞ்சியோருடைய அந்த மனித உறுப்புகள் போன்றதே அல்ல அவை. ஒளிசை மானுடம், ஒளிசை மானுடமாக நோக்கியும் இப்படி வந்து நீ எனக்கு மிக எளிமையாக வந்து இந்த மானுடத்தை ஒளிசை மானுடமாக ஆக்கி ஆட்கொண்டாய். அப்படி இருந்தும் கூட பெருமானியும் ஆக நோய் அதுக்கு என்ன செய்தாருன்னா, என்னமோ அஞ்சு நாள் ஆறு நாள்லாம் வந்து ஒன்றும் பக்குவப்படுத்தல, அப்படி கண்ணால் நோக்கியதுதான், வாயினால் உபதேசம் பண்ணதுதான், தன் கையினால் அப்படி அப்படி மேலே அந்த அருள் பாலித்தது தான், திருவடியை அவர் தலையில் சூட்டியது, இவ்வளவுதான். இது இந்த 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 நான்கு இந்த செயல்கள் ஒளி செய் மானுடமாக நோக்கியும் இருந்து நான் என்ன செய்திருக்கணும், அப்படியே நீ எங்க செல்கிறாயோ உன்னை பின்தொடர்ந்து அப்படியே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே என்று தொடர்ந்திருக்கணும். அப்படி தொடராமல் போனேன், அதனால் ஒளி செய் மானுடமாக நோக்கியும் கீரிலாத நெஞ்சுடைய நாயினேன். அப்படி இருந்த உன்னை பிரிந்திருக்கணும், பிரியாம இருந்திருக்கணும். பிரிந்த என்ன இருக்குன்னா என் நெஞ்சியே கீறி கொண்டு இருந்திருக்கணும். என்னத்துக்கு உன்னை பிரிந்த பிறகு வாழணும்? ஒன்றினார் வாழ்க்கையே வாழ்க்கை அரிதரோ சென்ற இளமை தரற்கு. கலித்தொகை, கலித்தொகை இது சிற்றின்பம். ஒன்றினார் வாழ்க்கையே வாழ்க்கை, கணவன் கிட்ட சொல்றார், சும்மா அதுக்கும் இதுக்கும் பிரிஞ்சுட்டு போறியப்பா, ஒரு இன்ப வாழ்க்கை இல்லற வாழ்க்கைன்னு கேட்டா கணவனும் மனைவியும் ஒருங்கிருப்பதுதான்ப்பா வாழ்க்கையினே பேரு. துபாய் போறதெல்லாம் பேரல்ல. ஒன்றினார் வாழ்க்கையே வாழ்க்கை, அந்த கணவன் மனைவி ரெண்டு பேரும் பிரியாமல் இருப்பதுதான் என் வாழ்க்கை. ஏன்னாரு, அரிதரோ சென்ற இளமை தரருக்கு. நீ போயிட்டா மூணு ஆண்டு போயிட்டீனாப்பா, அந்த மூன்று ஆண்டுக்கு முன்னே இளமையே நீ போயிட்டு வந்த பிறகு பெற முடியுமா? பெற முடியுமா? நினைச்சு பாருப்பா, மூன்று ஆண்டுக்கு முன்னிருந்த இளமை என்ன, நீ மூன்று ஆண்டு போய் பிரிஞ்சிட்டு வந்த இளமை என்ன, நிச்சயம் அந்த இளமையை பெற முடியுமாப்பா? அரிதரோ சென்ற இளமை தரர், கலித்து கலித்தொகை, இது கலித்தொகை. அது மாதிரி இந்த பிரிவே உடல் பிரிவே இது ஒளிசை மானுடம் அல்ல, சும்மா சாதாரண மானுடம் தான். இந்த மானுடமே பிரிந்தால் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை சீர்கேடு அடையும் என்றால், உன்னை நான் அருமையான ஒளிசை மானுடமாக நோக்கியவனை உன்னை பிரிந்த போது என்ன செய்திருக்கணும், கீரிலாத நெஞ்சு உடைய நான், என் நெஞ்சு அப்படியே கீறிட்டு இருக்கும் அல்லவா, இந்த பிரிவு என்னத்து என்று அல்ல. இப்படி கீரிலாத நெஞ்சுடைய நாயினின் கடையன் ஆயினின் பட்ட கீழ்மையே. இப்படி ஆனதுனால என்னன்னு கேட்டா, மிக கடையவனாய் கீழ்மை நிலையில இருந்து இப்படி நான் ஆகிவிட்டேன் அப்படிங்கிறார். நீங்க இந்த ரெண்டடி வச்சு ஆனந்தாதீதம் எங்க இருக்குது, எங்க இருக்குது ஆனந்தாதீதம்? அது இல்லையே, நெஞ்ச கீரிகளையே நான் கடைசியில் இருந்துட்டேன், நான் பட்ட கீழ்மை ஆயிட்டே. இதெல்லாம் தான் தலைப்பை நாம் இன்னும் ஆராயணுங்கிறேன். திருவாதி ஒளிசை மானுடமாக நோக்கியும் அதுதான் ஆனந்தாதீதம். அப்படி இருந்தும் கூட இந்த நெஞ்சை நான் கீறிக்கலையே அது பிரிவாற்றாமே, அது பிரிவாற்றாமே, பிரிவாற்றாமே தான் அது ஆனந்தாதீதம் ஆகாது. இப்படி விளக்கணும் இல்லவா. இந்த தலைப்புகள் எங்கே இருக்கின்றன, தலைப்புகளுடைய கருத்து எங்கே இருக்கிறது என்ன விளக்கு? இல்லைன்னா சாதாரண படித்தவங்க, சார் நெஞ்சையே கிரிக்கல, தாம் கட்டு நான் இப்ப கீழ்மைப்பட்டு விட்டேன்னு வருந்துகிறார், பிரிவாற்றாமை வருந்துகிறதா இருக்க தவிர எங்க சுவாமி ஆனந்தாதீதம் இருக்கிறது என்று பையன் கேட்டா சொல்லணும் அல்ல, எனக்கு தெரியாதுடா. அப்ப திருவாசகத்தை தொடாதீங்க என்ன. அப்போ இந்த ஒளிசை மானுடமாக நோக்கியும் என்ற விடத்தில் அந்த மானுடம் இன்பப்பட்டிருக்கு. அப்படிப்பட்டிருந்தும் நான் உன்னை தொடர்ந்து இல்லையே பிரிந்து விட்டேனே, அது பிரிவாற்றாமை, பிரிவாற்றாமை. சிவ சிவ இப்படி சொன்ன என்ன சொல்றாங்க, அப்படி ஒரு பதிப்பு கொண்டாந்து இருக்கங்கிறாங்க. நான் அவ்வளவு லேசா இருக்குத. கீரீராத நெஞ்சுடைய நாயினின் கடையன் ஆயினின் பட்ட கீழ்மையை பின்மட கையில் அங்கு பொற்கிண்ணம் என்றாலால் அரிய என்று உனை கருதுகின்றேன். அருமையான ஓவி இது. நம்ம இது என்னுடைய மனநிலை மனநிலை நமக்கெல்லாம் கூட எந்த ஒன்றும் கிடைப்பதற்கு முன்ன படாத பாடுபடுவோம். கிடைச்சு ஒரு நாள் ஆயிட்டா சப்புன்னு போடும். இது மனித இல்லை, மனித இல்லை. நீங்க எதை வேணாலும் வச்சுங்க, எதை வேணாலும் வச்சுங்க, எங்க புத்தி எங்களை விடாது. ஐயோ பல்கலைக்கழகத்துல டாக்டரேட் எடுத்துன்னுப்பா, அதான் முடிந்தது. அந்த டாக்டரேட் எடுத்துக்கிட்டு கவர்னர் கையில வாங்கிக்கிட்டு நேரா வீட்டுல அப்பா அம்மா கிட்ட வந்து வணங்கி, அப்பா அம்மா நெத்தியில இருங்கப்பா நீங்க சொன்னேன். சரி அப்படியே இருந்து புண்டிச்சு அடிச்சு டாக்டரேட் வாங்கிட்டேன். வாங்கி நேரா பெற்று அப்பா அம்மா காலை விழுந்து வணங்கி தண்ணிட்டுக்கிட்டேன். ரெண்டு நாள் போட்டோம், உனக்கு என்னப்பா டாக்டருக்கு என்ன குறைச்ச அப்படின்னா, சரி ஆமாறோம் இந்த பாடுபட்ட. எந்த ஒன்றும் பெறுவதற்கு முன்னிருந்த இன்பம் பெற்றபின் இல்லை. இதுக்கு மேல நான் அதிகமா சொல்லல. எஞ்சிய பிளபதி பிளாங்க்ஸ் முடிச்சுங்க. எந்த ஒன்றும் எந்த ஒன்றும் பெறுவதற்கு முன் ஆர்வம் இருக்கணும், பெற்ற பிறகு கப்பங்க. அது ரொம்ப அருமை. நம்ம நம்ம வேற மாதிரிலாம் போனோம். அவர் என்ன சொல்ற, மயில் அங்கு நற்கண்ணி பங்கனி, எப்பொழுதுமே எங்க அம்மாவோடவே கூட இருப்பாய். எங்க அம்மா எப்படிப்பட்டவங்க, ரொம்ப இளமையானவங்க. எப்பவும் கண்ணில் மையெல்லாம் எழுதி ரொம்ப அருமையா அவ அழகா இருப்பாங்க. அப்படி இருக்கவங்க பதுசு, அதுக்காக தெருவில் எல்லாம் அடிக்கடி போக மாட்டாங்க, போகும் தெரியாது. ஐயா விட்டு போவே போவாது, ஐயா போனா கூட போகும், இல்ல ஐயாவோடவே இருந்தா. ஆனா ரொம்ப பதுசு. மையில் அங்கு நற்கண்ணி பங்கனி, அம்மையப்பராக இருக்கின்ற பெருமானி, வந்த நைப்பணி கொண்ட பின் நீ தொடக்க காலத்துல நீ என்னை வந்து அடிமையாக கொள்வதற்கு முன்னாலே என்று நான் அடிமையாவேனோ, என்னைக்கு பெருமானுக்கு அடிமையாயிருப்பனோ தெரியலையே என்று ஏங்கி கிடந்த நீ திருப்பெருந்துறையிலே குருநாதனாக வந்து அடிமனாக ஆட்கொண்ட பின் போச்சு. வந்த நைப்பணி கொண்ட பின் எப்படி ஆச்சு? அருமையான ஓமை, அருமையான சின்ன குழந்தை, ஒரு மூணு நாலு வயசு குழந்தை, கையில ஒரு பொன் கிண்ணம் கொடுத்துருக்கோம், வேணும்னு கேட்டது. வேணாம்ப்பா உனக்கு, நீ இந்த இது வச்சுக்கப்பா, கொட்டாங்குச்சி வச்சுக்க. கொட்டாங்குச்சி எல்லாம் வச்சு திங்குமா? ஒரு காலத்துல நம்மளாம் கொட்டாங்குச்சியில் வச்சு சாப்பிட்டோம், வீட்டுல அப்பா அம்மா சொன்னதை செஞ்சோம். இப்ப கொட்டாங்குச்சி முதல்ல ஐசி, கொட்டாங்குச்சி ஐசி, கொட்டாங்குச்சின்னா என்ன அது தெரியாது இல்லை, தெரியாது. சரி அப்படியே கொடுத்தா கூட மேனர்ஸ் இருக்குது அவங்களுக்குலாம், கொட்டா கொஞ்சம் அது எவர் சில்வர். அப்ப எவர் சில்வர், ஒருத்தருமே இல்லை, இப்ப எவர் சில்வர், எவரும் சில்வர் எல்லாம் இருக்கு அப்படின்னு கூட காலம். அதனால அந்த குழந்தை என்ன கேட்டேன், ஒரு அருமையான கிண்ணம் இருந்தது, அதை அடம் பண்ணி கேட்டுது, எப்படி அதை கொடு அதை கொடு. வேணாண்டா ராஜா, அது வேணா கீழே போட்டுருவேன், நசுங்கிடும். அப்புறம் பேர் அடுத்த விட்டு தூக்கிட்டு போடுவாங்க, ஏத்து விட்டு மாமி தூக்கிட்டு போடுவாங்க, வேணா என்று சொன்ன உடனே அப்படின்னு. சரின்னு ரொம்ப வற்புறுத்தி அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழிச்சு, சரி பத்திரமா வச்சுக்கணும், வீட்டை விட்டு கீழே இறங்கப்படாது, தெரியுதா? ஆமா. கையில என்ன இருக்குது? பொற்கிண்ணம் இருக்குது. ஆமா. அப்படியே ஒன்று நசுங்கிட்டு போடும், இங்கேயே உட்காந்துருக்கியா? உட்காந்துருக்கீங்க. இந்த பொற்கிண்ண வாங்குற வரைக்கும் நம்ம சொன்னதெல்லாம் கேட்டு வச்சிருக்கோம் இல்ல. நாம எங்கேயாவது உள்ள போயிட்டோம் சொன்னா நீ என்ன பண்ணும், இந்த கிண்ணத்து கிண்ணத்தை கீழே போடாதேன்னு சொன்னோம்ல, போட்டு தான் மறுவேலை பார்க்கும். ஏன் பெரிய பொண்ணு, அது சின்ன பிள்ளைக்கு என்ன தெரியும் அது பொற்கிண்ணம் அப்படின்னு என்னதான் சொல்லியிருந்தா கூட அவள் தெரியாது. அப்போ சின்ன குழந்தை கையில் கிடைத்த பொற்கிண்ணம் எப்படி ஆகுமோ, சின்ன குழந்தை கையில கிடைச்ச பொற்கண்ணை எப்படியோ, அது போலத்தான் உன்னை நான் கருதுகிறேன் அப்படின்னு. அது போலதான் உன்னை கருதுகிறேன். என்ன வேணுங்க படுமா? அது போல நான் என்னுடைய அறியாமையினாலே நீ திருப்பெருந்துறையிலே குருநாதனாக என்னை ஆட்கொண்டும், அது எப்படி? நீ மிக உயர்ந்த பெருமான், யாவர்க்கும் மேலாம் அளவிலா சீருடையார், நான் யாவர்க்கும் கீழாம் அடியவன். இப்படி யாவர்க்கும் மேலாம் அளவிலாச்சியருடையனாக இருக்கிற நீ, யாவர்க்கும் கீழாம் இருக்கிற எனக்கு நீ கிடைத்தது எவ்வளவு பெருமை. ஆனால் நான் எப்படி கருதினேன், சிறு குழந்தை கையில கிடைத்த பொற்கிண்ணம், அந்த அருமை தெரியாமல் எப்படி அது கீழே விழுத்தும் கவ்வியும் அப்படி மண்ணில போட்டும் செய்யுமோ அதுபோல் நான் செய்துவிட்டேன். மழை கையில் அங்கு பொற்கிண்ணம் என்றாலால் அரியை என்று உனை கருதுகின்றேன். அப்படி சின்ன குழந்தைகையில பிறந்த அந்த பொற்கிண்ணம் போல கருதுன தவிர, நான் உன்னை அரியவன், உயர்ந்தவன், தக்கவன், ஞானாசிரியன் என்றெல்லாம் உணரலப்பா, உணரலப்பா என்று சொல்லுகிறேன். அரிய என்று உனை கருதுகின்றேன். அடுத்த நான்காவது வரியில மெய்யில் அங்குவன், மெய்யில் அங்கு வெண்ணீற்று மேனியாய், மெய்யில் அங்கு வெண்ணீற்று மேனியாய், உடம்புல உடம்பெல்லாம் பெருமான் வெந்நீர் சன்னித்த மேனியான் தாழ்த்துளாதே என்றார் அப்பர் சாமன் சொல்வார். அப்படி நெற்றியிலிருந்து தன்னுடைய உடம்பெல்லாம் திருநீர் அணிந்த கோலம், திருநீர் அணிந்த கோலம், அதான் மெய்யெல்லாம் வெந்நீர் சன்னித்த மேனியான் என்றெல்லாம் சொல்றாரு. அதனால நீ எப்படி இருக்கின்றாய், உன்னுடைய திருமேனி உடம்பெல்லாம் திருநீர் அணிந்திருக்கிற அமைப்பு. மெய்யில் அங்கு வெண்ணீற்று மேனியாய், மெய்மை அன்பர் உன் மெய்மை மேவினார். ஆனா நான் உன்னை அப்படி ரொம்ப எளிமையா கருதினாலும் கூட, உன்னை சார்ந்த அடியவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் எல்லாம் உன்னுடைய உண்மை தெரிந்து பெரியவர் கையில் இருந்த பொற்கிண்ணம் எப்படி பாதுகாக்கப்படும், அது போல பெரியவர் கையில் அகப்பட்ட பொற்கிண்ணம் போல உன்னை எல்லாம் அறிந்து இன்புற்றார்கள். எனவே உன்னுடைய அடியரில் பலரும் பெரியவர் கையில் கிடைக்கப்பட்ட கிண்ணம் என்று கருதினார்கள். அடியேன் ஒருவன் மட்டும் சிறு குழந்தை கையில் கிடைக்கப்பட்ட கிண்ணமாக நான் கருதிவிட்டேன், எனக்கு அருமை தெரியவில்லை என்று சொல்ல. மெய்யில் அங்கு வெண்ணீற்று மேனியாய், மெய்மை அன்பருண் மெய்மை மேவினார். இப்படி இருக்க பொய்யில் அங்கனை பூத விட்டு நீ போவதோ சோலாய் பொருத்தமாவதீம். அப்படி இருக்கும்போது என்னை இந்த பொய்மையான உலகத்துல விட்டுவிட்டு நீ மட்டும் கைலாயத்தில் சென்று விட்டியப்பா, அது பொருத்தமா, ஏற்புடையதானா, திருவுள்ளம் பற்றுக என்றெல்லாம் வேண்டுகிறார். இங்கேயும் பாருங்க, ஆனந்தாதீதம் எங்க இருக்குது, ஆனந்தாதீதம் எங்க இருக்குது என்று கேட்டா, மையிலங்கினர் கன்னி பங்கனி அங்க இல்ல, வந்து என பணி கொண்ட பின் ஒண்ணு இல்ல, மழை கையிலங்கு பொற்கிண்ணம் என்றலால் அரிய என்று உனி கருதுகின்றேன். அங்க கூட பொற்கிண்ணம் என்று பெருமானை சொன்னார். அந்த பொற்கிண்ணம் என்பதனால் அது எவ்வளவு பெருமையுடையது, எவ்வளவு இன்பம் தரவல்லது என்று கருதியிருக்காங்க. அந்த மழை கையிலங்கு பொற்கிண்ணம் என்பதற்கு ஒன்று இருக்கு, ஒன்று. இன்னொன்று, மெய்மை அன்பருண் மெய்மை மேவினார். ஆனா என்னை தவிர மற்ற எல்லா அடிவர்களும், உண்மையான அடிவர்கள் எல்லாரும் உன்னுடைய இடத்தை அடைந்து உன்னுடைய அந்த இன்பத்தை பெற்றார்கள். அவை அந்த மாதிரி பிறர் பெற்ற ஆனந்தம் ஆனந்தாதீதம். நீ உன்னை பொற்கிண்ணம் என்று சொன்னதல் ஆனந்தாதீதம், அந்த அளவுதான். பிறகெல்லாம் என்னை விட்டு விட்டாய், நானும் இங்கே வந்து விட்டேன், அது ஆனந்தாதீதம் அல்ல, பிரிவாற்றாமைதான் அப்படின்னு. ஆகவே ரொம்ப நுணுக்கமா பார்க்கின்ற பொழுதுதான் ஆனந்தாதீதம் வெளிப்படுகிறதே தவிர இல்லையானால் பிரிவாற்றாமைதான் மிகவும் வெளிப்படுகின்றது. ஆனால் பெரியவர்கள் யாரோ எழுதும் போது ஆனந்தாதீதம் என்ற ஒரு தலைப்பு கொடுத்து எழுதியிருக்கிறார்கள், எழுதியிருக்கிறார்கள், அதை நாம் மறுக்க வேண்டாம். ஆனால் இப்படிப்பட்ட அமைப்பில் அமைத்துக் கொள்ளலாம் என்று சொல்வதுதான் சொல்ல முடியும் அல்லவா. அப்ப மழை கையிலங்கு பொற்கிண்ணம் இப்படி கூட தலைப்பு கொடுக்கலாம். ஒளிசெய் மானுடமாக நோக்கி, ஒளிசெய் மானுடம் சொன்ன மாதிரி இப்ப மழை கையிலங்கு பொற்கிண்ணம் என்று கொடுக்கலாம். முதல்ல இது தொடர் முதல்ல விளங்கிக்கணும், இது தவறில்லாம நிகழ்ச்சி நல்ல போடணும். மழை கையில ராணாவை வேற ராணாவை போட்டுன்னு வச்சுங்க, ஒழிஞ்சதுன்னு அர்த்தம். இக்கண்ணா போடாம மழகை என்றா, அதுவும் போச்சுன்னு அர்த்தம். மழை கை இலங்கு பொற்கிண்ணம் என்று இருக்கு, அப்பதான் தொடர் அப்படி ஒண்ணு அழுத்தம் இருந்து மாதிரி. சின்ன குழந்தை கையில் கிடைத்த பொற்கிண்ணம் என்று, மழை கையிலங்கு பொற்கிண்ணம், ரொம்ப அருமை. ஆகவே இந்த ஒரு இடம்தான் இந்த ஆனந்தாதீதத்தை புலப்படுத்துவதற்குரிய ஏதுவாயிருக்கே தவிர மற்ற அமைப்பெல்லாம் வரவில்லை. அடுத்து ஒண்ணு சொன்னோம்னா, தனக்கு அந்த மெய்மையின் மேல மெய்மை அன்பர் உன் மெய்மை மேவினார் என்ற இடத்துல அவர்கள் ஆனந்தாதீதப்பட்டிருக்கிறார்கள், உன்னை பெருமானாக அடைந்தவர்கள் பெற்றிருக்கிறார்கள். இந்த இரண்டு இடங்களில் தவிர ஆனந்தாதீதம் இந்த பாடலில் அப்படி நமக்கான கிடைக்கவில்லை அல்லவா. அந்த அளவில் நாம் வைத்து போற்றுவோம் என்று சொன்னோம். இனி மூன்றாவது பாடல், மூன்றாவது பாடல், பொருத்தமின்மையின் பொய்மை உண்மையின் போத என்றனை புரிந்து நோக்கவும். பொருத்தமின்மையின் பொருத்தமின்மையின் உன்னுடைய திருவடி அடைவதற்கு பல தகுதி இருக்கு. அதுல முழுமையான தகுதி, ஆழமான தகுதி அன்புங்கிற ஒன்று. அந்த அன்பு கூட எங்கத்தில் இல்லையே. அன்பும் சிவமும் இரண்டன்பர் அறிவிலார். அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார். அன்பே சிவமாவது யாரும் அறிந்தவின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே அப்படின்னு. அதனால இந்த அன்பு என்ற ஒன்றுதான் அதுக்கு அடித்தளம். அதுவே எங்கிட்ட இல்லையே. அதனால பொருத்தமின்மையேன், உன்னை அடைவதற்குரிய எனக்கு பொருத்தம் இல்லை. காரணம் பொய்மை உண்மையேன். பொய்மின் என்ன? இந்த உலகியற் பொருள்களிலேயே பற்று. இந்த இதை விடுத்து அருளியலில் பற்று செலுத்து. ஆனா அருளியல்ல பற்று செலுத்தினாதானே முடியும். அந்த அருளியல்ல பற்று செலுத்தாமல் வெறும் இந்த உலகியிலேயே ஈடுபட்டு இருப்பதனால பொருத்தமின்மையேன் பொய்மை உண்மையேன். உன்னை அடைவதற்குரிய தகுதியும் இல்லை. அதற்குரிய காரணம் நான் பொய்மை பொருளோடு சேர்ந்து விட்டேன். அதனால பொய்மை உண்மையேன் போத என்றுவனை புரிந்து நோக்கவும். ஆனால் நீ அளவிறந்த கருணை உடையவன் ஆனதுனால எனக்கு பொருத்தமில்லையானாலும் பொய்மையில் மிகுந்திருந்தாலும் கூட வாப்பா திருக்கையிலுக்கு வாப்பா என்று என்னை போதுக. போதுகன்னா வருக. போத என்றனை புரிந்து நோக்கவும். புரிந்துன்னு என்ன பொருள்? மிக அன்பாக நோக்கி என்று பொருள். அல்ல, புரிதல் என்பதற்கு இன்னொரு பொருள் உண்டு. முன்னே சொல்லியிருக்கிறேன், புரிதல் என்றால் எப்பொழுதும் சொல்லுதல் என்ற ஒரு பொருள். பரிமையாளர் தான் எழுதினார். அடிக்கடி சொல்றது, இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. அந்த புகழ் புரிந்தார் என்ன பொருள்? நாம ஒரு எழுதுனா என்ன பண்ணுவோமோ, நல்ல வேலை எழுதாம இருக்கிறது நல்லது. வழியில வழியில போறதெல்லாம் எழுத ஆரம்பிச்சுட்டது. ஏதே திருக்குறளுக்கு சிவே சிவே ஆண்டவன் தான் காக்கணும். அதனால புரிதல், இறைவன் பொருள் சேர் புரிதல் என்ன பொருள்னாரு? இறைவன் பொருள் சேர் பாருங்க, அவனுடைய புகழ்தான் பொருளுடைய புகழ்னர். எஞ்சிய புகழெல்லாம் பொருளற்றன. ஏன் ஒரு கால எல்லையில் இல்லாதது இருக்கிறத ஏற்றி சொல்லுவான். ஒரு கால் இருந்தான் அது பின்னால இல்லாமையும் போயிடுது. ஆகவே இந்த மாதிரி புகழ் அவனுடைய ஒரு புகழ்தான் பொருள் சேர் புகழ் திருவள்ளுவர். அந்த பொருள் சேர் புகழ் புரிதல்ங்கிறாரு. என்ன புரிதல்? என்ன அர்த்தம்? எப்பொழுதும் சொல்லுதல் என்று ஒரு எழுத நான் மனுஷன். எப்பொழுதும் சொல்லுதல், இந்த தனித்த சொல்லுக்கு உரை எழுதியதுல பரிமையழகர் பரிமையழகர் தான், வேற யாரும் இல்லை. சும்மா ஒன்று நீங்க அதை பின்பற்றினீங்கன்னா சீக்குவல் டு பரிமையல் உரைன்னு அர்த்தம். பின்பற்றலைன்னா உங்க உரை உரை அல்ல என்ன அர்த்தம்? அவ்வளவுதான், உரை உரை அல்ல. தூக்கிய வேண்டிய இப்ப இந்த பொருள் சேர் புகழ்புரிதல் என்பதற்கு புரிதல் என்பதற்கு எப்பொழுதும் சொல்லுதல் என்று எழுதினாத்தான் இருள் சேர் இருவினையும் நீங்கும். ஆமா, என்னைக்கா ஒரு நாளைக்கு சிவபுராணம் படி. ஐயா நீங்க சிவபுராணம் எப்ப படிப்பீங்க? ஏதோ வருஷத்துல ரெண்டு தரம் படிப்பேங்க. கோயிலுக்கு போறது இல்லைங்க, எப்பாவது போவேன் அப்படின்னா. உன் இருள் சேர் இருவினை ஜென்மத்துக்கு நீங்க அது பேசில் தாம் ஈசனே எந்தாய் எந்தை பெருமானி என்றன்றே பேசி பேசி எப்பொழுதும் சொல்லுதல். இந்த எப்பொழுதும் சொல்லுதல் பரிமை எழுதினாரு. இங்க என்ன சொல்ல? திருவாதத்துல பெருமானி என் வாயில ஏதேனும் பேசினால் ஈசனே எந்தாய் எந்தை பெருமானி என்றன்றே பேசி பேசி, அதான் எப்பொழுதும் சொல்லுதல். எப்பொழுதும் சொல்லுதல், என்னைக்காவது ஒரு நாளைக்கு பேசினா இருள் சேர் நீ டன் டன்னா வினை செஞ்சு இருக்க, அது இருள் சேர் இருவினை. அப்படியே உன்னை கொண்ட துன்பத்திலேயே ஆழ்த்த முடியாத இருவினை நல்வினை தீவினை செஞ்சிருக்கிற. அப்படி இருக்கிற நீ அந்த வினை நீங்கணும்னு என்ன பண்ணும்? அந்த அளவுக்கு ஏற்பல்லவா நீ செய்யணும். நீ கடுமையான நோயின்னு சொன்னா என்ன செய்யறாங்க? மூணு வேளையும் மருந்து சாப்பிடுங்கிறாங்க. அது என்ன மூணு வேளை சாப்பிடுங்கிறான்னு? அடாராடா இருக்கையா உனக்கு நோய் அப்படின்னு. எப்போ நீங்கிறதுனாரு? ஒரு அஞ்சு நாளாவது மூணு வேளையும் சாப்பிடுங்க, அப்புறம் என்ன காலை மாலை வச்சுங்க, அப்புறம் ஒரு வேளையா வச்சுங்க, அப்புறம் ஒன்னை விட்டு ஒன்னா வச்சுங்க. ஏன் நோய் நீங்கிறது அந்த மாதிரி? இந்த உடம்புல இருக்கிற நோய்க்கு இவ்வளவு விதமான பக்குவமான மருத்துவ முறை தேவைன்னா இருள் சேர் இருவினைக்கு எவ்வளவு பக்குவம் பண்றது? பொருள் செய்யர் புகழ் புரிந்தார் மாட்டு எப்பொழுதும் சொல்லுக. அவரிடத்தில் இருள் செயர் இருவினையும் நீங்கா நீங்கும் என்று சொல்லுங்க. இந்த இருள் செயர் இருவினையெல்லாம் ஒத்துக்கொண்ட பக்கா சமயவாதியவர். ஆமா. அதனாலதான் இவங்க என்ன பண்றாங்கன்னா, முதல் யாரும் பாடினது இல்லை, ஏன்னா நேரம் அவருக்கு போன் வந்தது. யார் திருவள்ளுவர் இருக்குது, ஹலோ யார் பேசுறது, அடியேன் 20வது நூற்றாண்டு தமிழன். இந்த முதல் அதிகாரம் அடியேன் பேசவில்லை, யாரோ பார்த்து எழுதினார் என்ன. உங்களுக்கு போன் வந்ததா, போன் வந்ததான்னு ஏப்பா போட்டுக்கிட்டு. 1330 அருங்குறளும் பாயிரத்தினோடு பகர்ந்ததற்பின் என்று திருவள்ளுவர் அந்த காலத்துல 1330 ஐயா பாடினதுன்னு சொல்லியாச்சு. அதுல இன்னும் ஒரு சில பேர்லாம் என்ன பண்ணு கேட்டா, இல்லறத்துல எத்தனை இயல், துறவரத்துல எத்தனை இயல், பொறுப்பால் எத்தனது, பிரிச்சு பிரிச்சு வேற சொல்லியிருக்காங்க. ஆகவே எல்லாரும் 133 பாடினதான் சொல்லுச்சு. இவங்களுக்கு மட்டும் தனியா போன் வந்துருக்குது, ஹலோ முதல் அதிகாரம் எங்கள் திருவள்ளுவரால் பாடப்பட்டது அன்று என்று என்னமோ. ஆதலால் புரிதல் என்றால் எப்பொழுதும் சொல்லு என்ற ஒரு அருமையான உரையெல்லாம் அது அவர் தான் செய்தாரு. நீங்க அதுக்கு மேற்கோள் பாத்தீங்கன்னா, இவங்க பாருங்க, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஒதுவார்தமே நன்னெறி குவிப்பது. அப்ப எப்படின்னு கேட்டா, அந்த அன்பு செலுத்தும் போது கொஞ்சம் என்னைக்கோ செலுத்தியல்ல, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதணும்ப்பா, அவ்வளவு லேசம் இல்லப்பா அப்படின்னு. அப்ப பொருள் செய்யற போல் எப்படி புரியணும், நற்றவா உனை நான் மறைக்கணும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. நானே மறந்து விட்டா கூட நான் சொல்லி சொல்லி வர்ற பழக்கத்தினால உட்கார்ந்தா நமச்சிவாய, ஒரு தமிழ தண்ணி கொடுத்தா நமச்சிவாய், உட்காருங்க நமச்சிவாய, நீங்க இது எடுக்கிறீங்களா ஒளிப்பதிவு நமச்சிவாய என்று. இப்படி அந்த தான் மறைக்கணும் சொல்லும் நான் எவ்வளவு சொல்லியிருக்கணும், அதான் புரிதல் எப்பொழுதும் சொல்லுதல். பரிமேல் உரை உரை இல்லவா அதுல, அது போய் மாறா என்ன பண்ண போறது. எனவே இப்படிப்பட்ட நான் பொருத்தமின்மையேன் பொய்மை, பொருத்தமின்மையேன் பொய்மை, உண்மையேன் போத என்றனை புரிந்து நோக்கவும். இவ்வளவு தகுதியில்லாதிருந்தும் கூட நீ வருக என்று நீ மிக அன்பு செய்து என்னை நோக்கினாய், என்னை பார்த்தாய். அப்படி பார்த்ததுனால திருவுள்ளம் பற்றியதுனால, வருத்தமின்மையேன் வஞ்சம் உண்மையேன் மாண்டியிலேன் மலர் கமல பாதமியும். அப்படி நீ வந்து எனக்கு தகுதி இல்லாத என்னை தகுதி உடையவனாக திருவுள்ளம் கொண்டு என்னை ஆட்கொண்டும் கூட நான் உன்னுடன் கூட வரவில்லையே, வரலையே. அது யார் பிழை, என்னால் அறியா பதந்தந்தாய் யான் அது அறியாதே கெட்டே. நீ எனக்கு மீறிய தகுதியை தான் கொடுத்த, அதுல ஒண்ணும் தப்பில்லை. இந்த எனக்கு வச்சுக்க தகுதி இல்லை, உன்னால் ஒன்றும் குறைவில்லை. நீ குறைவிலா நிறைவு, கோதிலா அமுது, உனக்கு எதுவுமே குறையில. உடையாய் அடிமைக்கு ஆரம்பேன், இந்த பாவிப்பை அவ்வளவு தகுதி இல்லை என்ன பண்ணுவோம் என்று சொல்லும்போது மாதிரி, இங்க நீ பொருத்தமில்லாத புண்மை உடையவனாக இருக்கிற என்னை நீ வாருக என்று சொல்லியும் கூட நான் வரவில்லையே. ஆதலால் நான் ரொம்ப கீழ்ப்பட்டவன். வருத்தம் வருத்தம் இன்மையேன் வஞ்சம் உண்மையேன் மாண்டியிலேன் மலர் கமல பாதனீம். அப்படி இருந்தும் கூட நான் உன்னுடன் வராமல் இருந்தது மட்டுமல்லாமல், சரி எப்போ ஒன்று சென்று சேர்ந்திருக்கணும் அல்லது என்னுடைய உயிரை மாய்த்திருக்கணும். இப்ப சொல்றீங்களே செய் அல்லது செத்து மடி, இதெல்லாம் எங்களுக்கு பழைய கதை, பழைய கதை. செய் அல்லது செத்து மடி, ஒன்னு நீ போத என்று வருக என்று சொன்ன உடனே நான் வந்திருக்கணும், இல்ல மாண்டு இருக்கணும், மாண்டிலேயே உன்னுடன் வரவும் இல்லை நான் இறக்கவும் இல்லையே, இறக்கவும் இல்லையே. மாண்டியில் என் மலர் கமல பாதனி இறைவனே அறத்த மேனியாய். ரொம்ப அருமை. இந்த செம்மேனி அம்மாங்கிறது எங்கேயுமே சொல்லப்படுது. அந்த செம்மேனியாக இருப்பதற்கு பொன் சொல்வதுதான் அதிகமா இருக்கும், நல்லா இருக்கும். இல்ல பொன் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி. பொண்ணை பார்த்தா எப்படி இருக்கும், கலப்படம் இல்லாத, கலப்படம் இல்லாத பொண்ணை பார்த்து எப்படி இருக்கும். அந்த நிறத்தை பார்த்தா பெருமானை பார்க்க வேண்டாம், பெருமான் நிறத்தை பார்த்தா பொண்ணை பார்க்க வேண்டாம் அப்படின்னு. அப்படிப்பட்ட அருமையானது ஞான சம்பந்தர், ஒரு வளர்ப்பவளமே நீ ஒளி நீரணிந்து உமையோடும் வெள்ளை விடைமேல். அது கூட அவங்க நேற்று 29/2/2000 பார்த்த சிவப்பை விட இன்னைக்கு 1/3/2000 பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் அதிக சிவப்பு. இந்த 1-3-2000 கூட காலையில 8 மணிக்கு பார்த்த சிவப்போட 8-1 பார்க்கறது போது அதையே சொல்லுங்க. ஒரு வளர்ப்பவளமேனி, அந்த நிறம் வளர்ந்து கொண்டே இருக்கும். அதுல மேல ஒளி நீரணிந்து என்றெல்லாம் அவர் பேசினார். எனவே இங்க அறத்த மேனி ஆயினர். அறத்தம் என்ன? ரத்தம். இந்த ரத்தம்ங்கிறது இருக்குதே, அந்த ராணா ஒரு சொல்லுக்கு முதல்ல வரக்கூடாது. அதனால அதுக்கு முன்னால என்ன வந்தது? அறத்தன் வந்து. அதுதான் ரங்கசாமின்னு பேர் வச்சா அரங்கசாமி என்று எழுதுவாங்க. ராமசாமின்னு பேர் வச்சா இராமசாமி என்று எழுதுறான். அது போல வந்து இந்த லானா கூட மொழிக்கு முதல்ல வராது. லோபம் என்றது வர சொல்லுது. அது தமிழ்நாட்டு பார்த்தீங்கன்னா உலோபம்னு ஊனாளு இலக்கணத்தில் இருக்குது. அதான் வேணான்றமே. ரவ்விற்கு அம்முதலாம் முக்குரிலும். இந்த ராணா முன்ன வந்ததுன்னா ஆனா ஈனா ஊனா அந்த மூணுல ஒண்ணு முன்ன வச்சு சொல்லடா அப்படின்னு. ரங்கநாதபுரம்னா அரங்கநாதபுரம்னு சொல்லுடப்பா. ரங்கநாயகின்னு பேர் வச்சுன்னா அரங்கநாயகின்னு சொல்லுப்பா என்று இலக்கணம் சொல்லிட்டு. இலக்கணம் வேணான்ட்டவன் எல்லாம் மக்கள் தமிழ், மக்கள் தமிழ். அதெல்லாம் மாக்கள் தமிழ். இப்போ இது அரங்கசாமி ராமசாமி என்றெல்லாம் மாக்கள் தமிழ். ரங்கா நீ என்ன பண்ண அப்படின்னா அதெல்லாம் மக்கள் தமிழ். எங்க நிற்கிறே இதெல்லாம் மக்கள் தமிழ். எங்கு நிற்கின்றாய் அது மாக்கள் தமிழ். புதிய கண்டுபிடிப்பு. இந்த தமிழகம் தான் புதிய கண்டுபிடிப்பு வந்தது. அதான் அறத்தமேனியாய். இல்லைன்னா நீங்க ரத்தமேனியாய்னு எழுதுவீங்க. ரத்தம் எப்படி இருக்கும்? சிவப்பா இருக்கும். அது போல சிவப்பு. ஆனா அங்க என்ன பண்ணணும்? அறத்தமேனியாய். ராணா மொழிக்கு முதல்ல வரக்கூடாது. அதனால ஆனா சேர்த்து அறத்தமேனியாய். ஒரு கால் யாராவது எடுத்து எம்ஃபில் பண்ணும் போது திருவாசகத்தில் மொழி கோட்பாடுகள் எழுதுனா இப்ப போடுறாங்க. போட்டாலும் போட பரவாயில்ல. ஆனா வெறும் ராணா போடப்படாது. அதான் ரவிற்கு ஆ முதலாம் முக்கரிலும். ஆனா வைக்கலாம், ஈனா வைக்கலாம், ஊனா வைக்கலாம். அந்த மூன்றில் எதுன்னு ஒண்ணு நீங்க இரத்தம் போடுங்க. இரத்த குழாய் அப்படிங்கலாம். ரத்த குழாய்னு போடப்படாது. ரத்த குழாய் ராணாவை போடப்படாது. இரத்த குழாய் என்று இத வம்பு இல்லாம குருதின்னு சொல்லிட்டு அருமையா போடணும். குருதி விளங்க. அது மக்கள் தமிழ் இல்லவே, அது மாக்கள் தமிழா போயிட்டு. என்ன பண்றது? குருதின்னா மாக்கள் தமிழா போயிட்டு. இப்படியே சொல்லி 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 மொழியில பிற்போக்குவாதி ஆனது நாம தான். ஆனா சேர்த்து அறத்தமேனியாய். அருள் செய் அன்பரும் நீயும் அங்கெழும் தருளி. ஆனா நான் வரவில்லை, வாராமையினால என்ன செய்துட்ட? யார் உன்னுடன் வந்த அடிவர்களோ அவர்களோடு சேர்ந்து நீ போயிட்ட. எங்க? கைலாயத்துக்கு போயிட்ட. யார் வரவில்லையோ நான் வரல. என்ன? நான் பிற்பட்டேன், இங்கே இருந்துட்டேன். அறத்தமேனியாய் அன்பு அருள் செய் அன்பரும் நீயும் அங்கெழும் தருளி. இங்கனை இருத்தினாய் முறையோ. நீங்கெல்லாம் அப்படி எல்லாரும் சேர்ந்து என்னை மட்டும் இங்க இருத்தி விட்டீர்களே, இது முறையா? என்ன இருத்தினாய் முறையோ? இருத்தினாய் முறையோ என் எம்பிரான் வம்பனின் வினைக்கு இறுதி இல்லையே. வம்பனியின் வினைக்கு இறுதி இல்லையே. அப்போ என்னுடைய வினைக்கு இன்னும் ஒரு முடிவே கிடையாது. ஏன்? உன்னுடைய அன்பரெல்லாம் உள்ளே போயிட்டார்கள், சென்றும் நான் போகல. அப்ப என்னுடைய வினை என்ன இருக்கு? எனவே என்னுடைய வினைக்கு ஒரு முடிவு கிடையாது. அதனால தொடர்ந்து நான் இங்கே இருந்துகிட்டு இருக்கேன் என்கிறார். இங்கே ஆனந்தாதீதம் இருக்கா? ஆனந்தாதீதம் இருக்கா? இந்த இடத்துல ஒரு எல்லாம் பிரிவாற்றாமை தான். பெரும்பாலும் பிரிவாற்றாமையான பகுதி இருக்கே தவிர ஆனந்தாதிதம் இல்லை. ஆனா எங்க இருக்குன்னு ரொம்ப ஏன்னா தலைப்பு போட்டாங்களே, அதனால என்ன செய்யலாம்னு கேட்டா கொஞ்சம் உள்ள போய் நுழைந்தால் அறத்தமேனியாய் அருள் செய் அன்பரும் நீயும் அங்கெழுந்தருளி. அங்கதான் இருக்கு. பெருமானே, இந்த வினை நீக்கம் பெற்றவர்கள் உன்னோடு சேர்ந்து நீயும் அவர்களுமாக கைதையில் இருக்கிறீர்களே. அந்த கையில் இருக்கிறத நினைத்தால் ஆனந்தாகிதம். ஆனால் அது தனக்கு இன்மை பிரிவார்த்தான். அதை நினைக்கின்ற பொழுது இப்ப சொல்றாங்க திருவண்ணாமலை நிற்பாங்க. எங்கேயாவது இப்ப நம்ம அங்க இருக்கவங்க எல்லாம் இப்ப இங்க இருக்கவங்க புண்ணியம் பண்ணிக்கிறீங்க திருவண்ணாமலை தீபத்தை பார்ப்பதற்கு. நாங்க இப்ப சாமியெல்லாம் அங்க எங்க தொலைவில் இருக்கிறாங்க, போலாம் நினைத்து போக முடியலன்னு வச்சுங்க, என்ன செய்வோம்? ஆஹா, நேரம் மணி 6 மணி ஆச்சு, 5:30 ஆச்சு, எல்லாரும் அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க, தீபம் ஏற்றுவாங்க, எல்லாரும் கொடுத்து வச்சவங்க. அந்த அன்பர்களை நினைக்கின்ற பொழுது அது ஆனந்தாதிரம். அந்த அன்பர்களை விடுத்து நான் இங்க இருக்கிறேனே என்று சொல்லும் போது அது பிரிவார்த்தம். அப்படித்தான் அணுகின்ற இந்த ஆனந்தாதிரத்தை சொல்லணும். எப்படியோ போயிட்டு எப்படியோ வருது. ஆதலால் அப்படி வருகின்ற பொழுது இந்த ஆனந்தாதிரம் என்பது இங்கே பார்க்கலாம்.